SBS தமிழ்.
மீண்டும் வணக்கம் முகிலன் அவர்களே.
வணக்கம் முகிலன்.
ஆம், தொடர்வோம். நீங்கள் சிறையில் இருந்த பொழுது கொசுக்கடியாலேயே சிறை அதிகாரிகள் உங்களை கொல்ல முயன்றதாக ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
இப்ப உள்ள வந்தபொழுது அவர்கள் கடைசியாக ஒரு குறிப்பான சிக்கலை ஏற்படுத்தினாங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் முதல் முறை கைதானவர்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்துலயே ஓன் பில் சொல்லுவாங்க, நீதிபதி சொந்த பின்னலேயே விடுதலை செஞ்சாங்க. அடுத்தது சிறைக்கு வரும் பொழுது சிறையிலிருந்து அவர்களை வந்து வாய்டாக்கு போகும் பொழுது அல்லது பிணை போடும் பொழுது சொந்த பின்னலை விடுதலை பண்ணாங்க. மூன்றாவதாக யாராவது சொத்து மதிப்பு காமிச்சு விடுதலை செய்யற வழிமுறை வச்சாங்க. இறுதியான கட்டங்களில் நான் அந்த காலகட்டத்தில் ஒரு 12 நாள் சிறைக்குள்ள வந்து தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் இருந்தது. அதனால போராட்டக்காரர்களோடு நான் சந்திக்காம பாளையங்கோட்டையில்குரிய ஹைகிரவுண்ட் அரசு மருத்துவமனையில் ஒரு 12 நாள் வச்சிருந்துட்டு நான் திரும்ப சிறைக்கு வரும்பொழுது ஸ்டெர்லைட் போராட்டக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க. எல்லாருக்கும் மேலேயுமே 3 வழக்கிலிருந்து 110 வழக்கு வரைக்கும் போட்டிருந்தாங்க. அந்த வழக்குகள் எல்லாம் பிணை கொடுப்பதற்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு வழக்குக்கு 6000 ரூபாய் டெபாசிட் செய்துட்டு போகணும் அப்படிங்கிற பணம் கட்டணுங்கிற நெருக்கடியை ஏற்படுத்துகின்ற வழிமுறைகளை வந்து கையாண்டிருந்தாங்க. அப்ப நான் அவர்களுக்கு எல்லாமே வந்து திரும்ப திரும்ப வழக்கு போடுவதை வந்து நீதிமன்றம் வந்து சட்டவிரோதமானது அப்படிங்கிறக்கான பல்வேறு ஆதாரங்களை எல்லாம் கொடுத்து நீதிபதி பேசுங்க அப்படிங்கிற வழிமுறை சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி பணம் கட்டாமே போவதற்கான சட்ட வழிமுறைகள் என்ன இருக்குங்கிற ஆலோசனைகள் சொன்னேன். அதே மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டமோ குண்டர் சட்டத்தை கண்டு அச்சப்பட வேண்டியதில்லை, ஏற்கனவே இது போன்ற 13க்கு மேல உடச்சிருக்கு, இது பொய்யானதான் எதிர்கொள்ளாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தினேன். சிறைக்கு வந்தாலே சிறை வந்து நமக்கு நெருக்கடியானது, ஐயோ வந்து மாட்டிக்கிட்டமேங்கிற நிலையில் இல்லாம சிறைக்கு வருவது நமக்கு பெருமைக்குரியது. இது அரசு போட்ட சட்டங்கள் எல்லாம் இது இயல்பா எதிர்கொண்டு போறலாம். ஏன்னா என் மேல கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த அரசு போட்டிருக்குது. ஆனா எந்த வழக்கையுமே என்னுடைய வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட 35 வருடம் பொது வேலைகள் இருக்கேன். ஆனா எனக்கு வந்து இதுவரைக்கும் விசாரித்ததே அரசு 2 வழக்கு தான் விசாரிச்சிருக்குது. மற்ற வழக்கு எல்லாமே விசாரிக்காமல் அப்படியே நிறுத்தி வைக்கிறது, இப்படியான வேலைதான் ஓடிட்டு இருக்குங்கிற பல்வேறு வழிமுறைகள். அதனால நம்பிக்கையா இருங்க, இந்த வழக்கை கட்ட நாம் அச்சப்பட வேண்டியது. அரசை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமானது, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சாதகமானது, தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிரானது. அவர்கள் இது போன்ற அடக்குமுறைகளைத்தான் செய்வாங்க. இதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதலை பூரா சிறைக்குள்ள இருந்து அவர்களுக்கு பூரா பல்வேறு வழிமுறைகளை வந்து நான் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். சிறைக்குள்ள வந்து நான் வந்து தலைமைச் செயலர் அங்க வந்து தனியா ஒரு பிளாக்ல செல்லுல வைக்கப்பட்டிருந்த ஒரு 6 பேர் கொண்ட செல்லுல இருந்தாலும் கூட மற்றவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு அந்த மாதிரியான வழிமுறைகளை சிறைக்குள்ள இருந்தும் அவர்களுக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்து அரசுக்கு இது பெரிய நெருக்கடியாச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, என்னை வந்து திடீர்னு சொல்லி பாளையங்கோட்டை சிறையில இருந்து மதுரை சிறைக்கு மாத்தினாங்க. சிறை மாற்றத்திற்கு அதிகாலையில 4:30 வந்து சிறை அதிகாரிகள் வந்து உங்களை வந்து மாத்தறோம் அப்படின்னாங்க. நான் என்ன காரணத்துக்காக, நிர்வாக காரணத்துக்காக சிறைத்துறை ADGP TAG வந்து உங்களை மாற்ற சொல்லியிருக்காங்க. நான் என்ன குற்றம் பண்ண சிறை குற்றம், என்னை மாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது? இல்ல சார், ஒத்துழைங்க சார், எங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கே தெரியும், எங்களுக்கு எதுவுமே இல்லாத ஆட்கள் சொன்னாங்க, நாங்க செய்ய வேண்டிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பின்னாடி புறப்பட்டு மதுரை போனேன். மதுரை காலையில 6 மணிக்கு இங்கிருந்து கிளம்பி அங்க போகும்பொழுது 11:30 மேல ஆயிடுச்சு. சிறைக்குள்ள போறோம். சிறைக்குள்ள ஒரு 60 அடிக்கு 90 அடி உள்ள ஒரு தொகுதி. அந்த தொகுதியில கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாகவே யாரும் கிடையாது. அந்த தொகுதியில 3 கட்டிடங்கள் இருந்தது. 2 செல்லறை கொண்ட ஒரு கட்டிடம், இன்னொன்று ஒரு 10 பேர் தங்குற மாதிரியான ஒரு காமன், அதாவது ஒரு திருமண அறைகள் இருக்குமா அது மாதிரி இருந்தது. இன்னொன்னு 20 அடிக்கு 30 அடி நீளம் உள்ள ஒரு 30 பேர் தங்குற மாதிரியான பிளாக் இருந்தது. இப்படி ஒரு 3 அந்த 60 அடிக்கு 90 அடி உள்ள வளாகத்துல 3 இருந்தது. அந்த வந்து முழுக்க முழுக்க பாசம் பிடித்து போய் கிடந்தது. என்னுடைய அறைக்கு பின்பக்கம் எல்லா பக்கமே மலத்தொட்டி எல்லாம் திறந்த நிலையில கிடந்தது. தண்ணீர் தொட்டி மூடப்படாத நிலையில் இருந்தது. அது கிட்டத்தட்ட 20,000-30,000 கொசுக்கள் தண்ணீர் தொட்டியில் இருந்தது. தண்ணி என்னோட அறைக்கு முன்னாடியே அந்த தண்ணீர் குடிக்கிற தொட்டி இருக்குது, அதுல அவ்வளவு இருந்தது. எனக்கு முன்னாடியே அந்த தண்ணீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் போகக்கூடிய சாக்கடை இருந்து அந்த சாக்கடை வந்து வெளியில தண்ணீர் ஏறுவதற்கு வழி இல்ல, அது தண்ணீர் பூரா தேங்கி நின்னுது. நான் இருந்த கட்டிடத்தினுடைய மேற்பகுதியில் வரை என்னுடைய நான் இருந்த தொகுதிக்குள்ள ஒரு 5-6 மரங்கள் இருந்தது. ஒரு நகர்ப்புற மரம், ஒரு நாவர்ப்புல மரம், ஒரு வேப்ப மரம், ஒரு அரச மரம், 2 பாதாணிக்காய் மரம், ஒரு அசோக மரம் இருந்தது. அந்த மரத்தினுடைய குப்பைகள், குச்சிகள், இலைகள், தலைகள், கொட்டைகள் எல்லாமே அந்த மேற்புற பகுதிகளில் விழுந்து அது பூரா தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட 3 அடி 2 அடி கிட்ட அதுல தேங்கி நின்று தண்ணீர் வெளிவோகாத நிலை இருந்து அதுல பூரா கொசு பண்ணைகள் வந்து அப்படி அந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நான் இருந்த தொகுதியில வந்து ஒரு சின்ன ஒரு 3 அடி அகலம் உள்ள ஒரு கேட் இருந்தது. அந்த கேட்டை வந்து உள்ள வந்தோடனேயே பூட்டி வச்சுக்கிட்டாங்க. நான் சிறைக்காவலர் மட்டும்தான். பூட்டினது மட்டும் இல்லாம பூட்டை போட்டு சாவியே சிறைக்காவலர் வந்து இடுப்புல சொருகி இருக்கணும். அது ஒரு சின்ன கையகல ஒரு ஓட்டை இருக்கு. அதுல இருந்து வெளியே அதிகாரி பார்த்தாங்கன்னா சாவி வந்து அவர் இடுப்புல இருக்கிறது தெரியணும் அப்படிங்கிற வழிமுறைகளை வந்து வச்சிருந்தாங்க. இப்படித்தான் சிறைக்குள்ள இருந்தா அடுத்தாங்க சிறை அதிகாரி வந்தாங்க. சிறை அதிகாரி நான் தெளிவா சொன்னேன், சிறை எனக்கு புதிய விஷயம் அல்ல, சிறைக்குள்ளே பல்வேறு உரிமைக்கான போராட்டங்களை நாங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். 35 வருஷம் நான் முதல்ல சிறைக்குள்ள போகும் பொழுது சிறைக்குள்ள வந்து கழிப்பறை கிடையாது, மலைச்சட்டி தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. கோவை சிறையில 91 நான் சிறைக்குள்ள போகும் பொழுது மலைச்சட்டியில மலத்தை வந்து கழிச்சிட்டு இரவு நேரங்கள்ல மலைச்சட்டி மலம் வந்தாலும் சிறுநீர் இருந்தாலும் அதை சட்டியில கழிச்சிட்டு அதை கொண்டு போய் அடுத்த நாள் வந்து கழுவி வச்சுட்டு அதை பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிற முறையில தான் அப்ப அந்த காலமெல்லாம் இருந்தது. நாங்க அப்ப சிறைக்குள்ள கழிப்பறை வேணுங்கிற போராட்டம் எல்லாம் கோவையில் இருக்கும்போதே 90களில் வந்து நடத்தி இருக்கோம். இப்படி இருக்கும்போது நாங்க எப்பொழுதுமே சிறையை பொறுத்த வரைக்கும் சிறை அதிகாரிகள்ட்ட தான் சிறைக்குள்ள போனாவே அதிகாரிகளை கூப்பிட்டு தெளிவா சொல்றது, எங்களுக்கு வந்து 99 வேண்டாம், 101 வேண்டாம், எங்களுக்கு எந்த வித சலுகையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க. ஆனா எங்களுடைய சிறை விதிகள் சொல்லக்கூடிய ஜெயில் மேனுவல் சொல்லக்கூடிய எதையும் எங்களுக்கு வந்து புறக்கணிக்க கூடாதுங்கிற விஷயத்தை எப்பவுமே தெளிவா சொல்லிடுவோம். அடுத்த நாள் சிறை அதிகாரி வந்தாரு, சிறை அதிகாரின்னு சொல்லுவாங்க ஜெயிலர்னு சொல்லுவாங்க, அவர் வந்தாரு. வந்த உடனே நான் அவர்கிட்ட எல்லா சிட்டி சுட்டி காட்டினேன், உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை, அரசினுடைய கொள்கை முடிவுக்கு எங்களுக்கும் தான் பிரச்சனை, நீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் சொல்றாருங்கிற காரணத்தை வச்சு என்னை வந்து இப்படி தனிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க, இது சட்டப்படி தவறான விஷயம், நீங்க இப்படி இருந்தீங்கன்னா இதற்கான விளைவுகளை நீங்க தான் சந்திக்க வேண்டியது இருக்கு, இதுல எப்படி மீண்டு வர்றது என்பது பற்றியான எங்களுக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன், நீங்க யாரோ சொல்றாங்கிற கேட்டு நடக்காதீங்கன்னு சொல்றேன். அவர் எதுவும் பதில் பேசாம போயிட்டாரு.
SBS தமிழ் ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமூக போராளி முகிலன் அவர்கள்.
முந்தைய நாள் இரவு முழுக்க அந்த கொசுக்கடினால தூங்க முடியாம இருந்தது, அடுத்த நாளும் முழுக்க தூங்க முடியல. போர்வையை போச்சிட்டு படுத்தோம்னா போர்வை வந்து எனக்கு ஒரு வெள்ளை கலர் போர்வையை சிறையில இருந்தே கொடுத்துருந்தாங்க. உடல் முழுக்க கொசுக்களை ஒட்டி இருக்கு, போர்வை போச்சிட்டு படுக்கும் பொழுதும் போர்வைக்குள்ளே கொசு வருது, புரண்டு படுத்தோம்னா அந்த போர்வை முழுக்கவே ரத்த போர்வையே மாறிடுச்சு. அடுத்த நாள் நான் முதல் என்னை சிறை கொண்டு போன நாள் வந்து ஜூலை 1 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 3 இன்னைக்கு காலையில சிறை கண்காணிப்பாளர் வர்றாங்க, அவர் தான் சிறையில் இருக்கக்கூடிய உயரிய அதிகாரி, ஒரு பெண் அவங்க ஊர்மிழான்னு சொல்லி அவங்க வர்றாங்க. வந்த உடனே அவங்களுக்கு அந்த போர்வையே எடுத்துக்காட்டு ரத்த போர்வையா இருக்கு, சிறைக்குள்ள வந்து எனக்கு இந்த முறையில கொடுமைப்படுத்துறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கு, நான் ஏற்கனவே பாளையங்கோட்டை சிறையில் இருந்தவன், கடந்த 2017 பாளையங்கோட்டையில மட்டும் 150 பேருக்கு மேற்பட்டவர் டெங்கால செத்தாங்க, நான் பாளையங்கோட்டை சிறையில உண்ணாவிரதம் இருந்த பொழுது என்னை கொண்டு போய் டெங்கு வாரில் வச்சிருந்தாங்க, அங்க இருந்த மருத்துவமனையில எப்படி பாதுகாப்பு இருக்கும்னு தெரியும், ஆனா தினசரி 20,000 கொசுக்கள் என்னை கடிச்சிட்டு இருக்குது. பாரு, ஒரு ராத்திரி வந்து 2 ஆச்சு, 2 ஒரு நிமிடம் கூட தூங்குல, போர்வையை போச்சிட்டு படுத்தாலும் கூட புரண்டு படுத்ததே போர்வை முழுக்க ரத்தமாகி எப்படி ரத்த போர்வையா இருக்குங்கிறத அவங்களுக்கு எடுத்தே காட்டினேன். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே வாரத்துல மதுரைனா அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. தொடர்ந்து என்னை மனுப்பாக்க வந்த வழக்கறிஞர்களும் என்னுடைய தோழர்களும் நண்பர்களும் எல்லாருமே இது தொடர்பா அடுத்தது வந்து வெளியில போராட்டம் செய்யலாம், நீதிமன்றத்துக்கு போலாங்கிற பல கருத்தை சொன்னாங்க. நான் சொன்னேன், சிறைக்குள்ள எது நடந்தாலும் பொறுமையாத்தான் நடக்கு, ஒரு சாதாரண குழாயில வந்து அதனுடைய திருகி அந்த டேப் வந்து பழுதாயிட்டா கூட ஒரு வாரம் பண்ணிடுவாங்க, நம்ம ஒரு வாரம் நேரம் கொடுப்போம், அடுத்த வாரத்துக்குள்ள செவ்வாய்க்கிழமைக்குள்ள செய்யலைன்னா நான் மருத்துவ நடவடிக்கைக்கு போலாங்கிற கருத்தை வந்து தெரிவிச்சுட்டு இருந்தேன். இந்த இடைப்பட்ட காலத்துல 6 இன்னைக்கு மறுமலர்ச்சிதாரோட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தொடர் வைகோ வந்து என்னை வந்து சிறையில வந்து பார்த்தாரு, சிறை அதிகாரியுடைய அறையில வச்சுதான் பார்த்தாரு. நான் அப்ப சட்டையை கழட்டி அவர்கிட்ட காமிச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னேன். அவர் பார்த்தோன்னே கண்கலங்கிற நிலைக்கு போயிட்டாரு, சிறை அதிகாரிகிட்ட கடுமையா சொன்னாரு. அவருடைய அவர் ஏற்கனவே சிறையில் இருந்த பொழுது இந்த சிறை அதிகாரி அவரு இருந்த சிறையில இருந்திருக்காரு. அப்புறம் சொன்னாரு, ஒரு முகிலன் வந்து இப்படி தமிழ்நாட்டுடைய சுத்தவர் எங்க கட்சிக்காரர் இல்ல இப்படி பண்றீங்களேன்னு சொல்லிட்டு வெளியே போய் ஊடகங்களுக்கு சொன்னாரு, அதெல்லாம் செய்தியாச்சு. மீண்டும் அடுத்த நாள் கிட்டத்தட்ட 25-30 வழக்கறிஞர்கள் சனிக்கிழமைக்கு வந்து பார்த்தாங்க, எல்லாரும் வழக்கு போடலாம்னு சொன்னாங்க, திங்கக்கிழமை யோசிச்சுட்டு பண்ணலாங்கிற வகையில சொல்லிட்டு அப்ப திங்கக்கிழமை என்னுடைய நண்பரும் வழக்கறிஞருமான கென்னடி அவர்கள் வந்து இதற்கான வழக்கு போடுவதற்கான ஏற்பாடுகளை வந்து மதுரை வழக்கறிஞர் அழகுமணி மூலம் வந்து செய்தாரு. அப்போ நான் வந்து 10 அன்னைக்கு வள்ளியூர் நீதிமன்றத்துக்கு வந்து அழைச்சி செல்லப்பட்டேன். ஏன்னா நான் வள்ளியூர் நீதிமன்ற காவலில் தான் சிறையில இருந்துட்டு இருந்த அணுகுலை போராட்ட வழக்குல 13 வழக்கும், இங்க கரூர்ல வந்து மணல் கொள்ளை எதிர்த்த போராட்ட வழக்கு 3, அதோட வந்து இங்க அம்பேத்கர் மற்றும் பாரதிதாசன் விழாவில் பேசினதுக்காக கரூர்ல ஒரு தேச துரோக வழக்குன்னு 17 வழக்குல சிறையில இருந்தேன். அப்போ வள்ளியூர் நீதிமன்றத்துக்கு போகும் பொழுது என்னுடைய நீதிமன்றத்திலேயே நீதிபதிகிட்ட எல்லாத்தையும் தெரிவிச்சு, நான் இருப்பது சிறைக்காவல் அல்ல, தண்டனை பெற்றாதான் சிறைக்காவல், இப்ப இருப்பது நீதிமன்ற காவல், உங்களுடைய பொறுப்புல வந்து நான் வந்து இருந்துட்டு இருக்கேன், உங்க பொறுப்புல இருக்கும் பொழுது என்னை வந்து சிறைக்குள்ள வைத்தே ஏற்கனவே கிட்டத்தட்ட என் மேல வந்து 30க்கு மேற்பட்ட முறை பல்வேறு தாக்குதல் நடந்திருக்கு. காவல்துறையினர் தாக்கி இருக்காங்க, மஃபியா கும்பல் தாக்கி இருக்காங்க, பல்வேறு விதமான சாதிய அடக்குமுறை எடுத்து போறதுக்காக சாதி வெறியர்கள் தாக்க முயற்சி பண்ணிருக்காங்க, எனக்கு கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. 30க்கு மேற்பட்ட முறை எனக்கான தாக்குதல் நடந்து நான் உயிருக்கு வந்திருக்கேன். இப்ப சிறைக்குள்ள வந்து கொசு வச்சே கொள்ளக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க கருதுனா கொசு மூலம் செத்துருவாங்களான்ட்டு இதே திருநெல்வேலி மாவட்டத்துல கடந்த ஆண்டு 100 பேர் டெங்குல செத்தாங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் எல்லாத்தையும் கவனத்துல எடுத்துக்கிட்டாரு. அது மட்டுமல்ல இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க தமிழ்நாட்டுல பன்றி காய்ச்சல் இருந்து 1 மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட 100க்கணக்கான பேர் செத்துருக்காங்க. இதே மதுரையிலேயே கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்டவர் வந்து செத்துருக்காங்க. இப்படியான கொசுனால வரக்கூடிய சிக்கன் குன்னியாவோ அல்லது டெங்கு காய்ச்சலோ வேறு விதமான காய்ச்சல்களோ பன்றி காய்ச்சலோ பல வகையான காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீதிபதி வந்து முகிலனுடைய தலைமைச் செயலர் இருந்து அப்புறப்படுத்தணும், எல்லா சிறைவாசிகள் இருக்கக்கூடிய இடங்களை கொண்டு போகணும், அவரை பாதுகாப்பான இடங்கள்ல வைக்கணும், சுகாதாரமான இடத்துல வைக்கணும். அது மட்டுமல்ல முகிலன் கேட்கக்கூடிய மருத்துவ வசதி சிறை மருத்துவமனையில் இருக்கிறனால உருமுனாலும் சரி அல்லது வெளி மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெறணும்னாலும் சரி ஏற்பாடு செய்யணுங்கிற இதை வந்து ஒரு உத்தரவாகவே போட்டு நீதிபதி சிறை அதிகாரிக்கு வந்து அனுப்பிச்சு வச்சாரு. அன்று இரவு வள்ளியூர்ல இருந்து நாங்க மதுரை சிறைக்கு வந்து சேர்ந்தோம். அந்த உத்தரவு 9 மணிக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த நாள் காலையில் சிறை அதிகாரியும் சிறை மருத்துவரும் வந்தாங்க. வந்து நீங்க வானா சிறை கொடுக்கிற மருத்துவமனையில வந்து தங்கிக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், அதாவது ஏற்கனவே இதை பற்றி நான் நீதிபதியில தெளிவா பேசியிருக்கேன், இங்க வந்து ஹை செக்யூரிட்டி பிளாக் இருக்குது, உயர் பாதுகாப்பு தொகுதி இருக்குது, அந்த தொகுதியில் மட்டும் என்னை வைங்க, தனிமைப்படுத்தி வைக்க கூடாதுன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு, சுகாதாரம் இடத்துல வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க அந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துங்க, எனக்கு இப்ப மருத்துவமனைக்கு வர வேண்டிய தேவையும் அவசியமும் இல்லை, என்னை கொசு கடிக்குங்கிற உண்மைதான், ஆனா வந்து இங்க எனக்கு எந்த விதமான நோய் வந்ததோ எனக்கு தெரியல, நோய் வந்தா வேணா நான் மருத்துவமனைக்கு வர்றேன், நீங்க செய்ய வேண்டியது நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தணும்னு, ஆனா அவங்க அதையும் செய்ய மறுத்துட்டு போயிட்டாங்க. அதற்கு பின்னாடி 11ஆம் தேதி அன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞர் பெண்ணடி அவர்கள் மூலம் வந்து அழகுமணி அவர்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்தாரு. தாக்கல் செய்தோடனே அன்னைக்கு இரவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு எதிரில் இருந்த பிளாக்ல வந்து ஒரு 11 பேர்த்த கொண்டு வந்து அரசாங்க நான் தனிமையில் இல்லைன்னு காட்டுறதுக்காக நீதிமன்றத்துல வழக்கு பதிவானோட உடனே அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெளிவா சொன்னாங்க, முகிலன் அதாவது சிறையில் கேட்டது வந்து அந்த வழக்குல வந்து இந்த வழக்கு போட்டதுல முகிலனை தனிமைப்படுத்தி வைக்க கூடாது, முகிலனை சுகாதார நடத்துல வைக்கணும், முகிலனை வந்து தேவையான மருத்துவ வசதி கொடுக்கணும், சிறை வதிப்படி அவரை நடத்தணும், சிறையில வந்து சிறை விதிப்படி வந்து தலைமை மாவட்ட தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் வந்து பார்வையிடணும், அந்த அடிப்படையில முகிலனை தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் வந்து பார்வையிடணுங்கிற தகவலை வந்துதான் அந்த மனுவா போட்டிருந்தாங்க. ஆனா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே இல்லாத ஒரு வரலாறா, நாங்களே நேரடியா முகிலனை வந்து பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சதுதான் கோடு. கிட்டத்தட்ட சிறைக்குள்ள ஒரு 200 ஆட்களை வந்து இறக்கிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500,000 ரூபாயை செலவு செய்து மதுரை சிறையினுடைய மொத்த முகத்தையே வந்து நீதிபதிகள் வருவதற்கு முன்னாடி மாற்றினாங்க. இதுதான் சிறைக்குழு நடத்தின என்னை கொலை செய்வதற்கான முயற்சி என்பது பல்வேறு வகையில் வந்திருக்கு ஏற்கனவே. ஆனா இது வந்து நீட்டினா கொசுக்கள் மூலமே கொலை செய்வதற்கான வேலைகளை செய்தது இந்த சிறை நிர்வாகம், அரசாங்கம் அவர்களை வைத்து செய்ய வச்சது. 374 நாள் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்திருக்கேன்.
நன்றி முகிலன், இந்த உரையாடலை நாங்கள் மீண்டும் தொடர்வோம்.
மகிழ்ச்சி, மீண்டும் நாம் தொடர்வோம், மீண்டும் நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil